மின்ஞானமும் விஞ்ஞானமும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல துறையூரான் கலந்து கொள்வதற்கு பதிலாக அவரது பணியை நான் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. துறையூரான் அவர்கள் இன்று வேறு ஒரு நிகழ்ச்சி, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கின்ற காரணத்தினாலே கலந்து கொள்ள முடியவில்லை. இங்கே என்னோடு டாக்டர் லம்போதரன் அவர்கள் இருக்கிறார்கள்.
சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரணே.
நேர்கள் நிறைய கேள்விகளை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் நிறையவே கேள்விகள் இருக்கின்றன, வந்து கொண்டும் இருக்கின்றன. இந்த கேள்விகள் பல்வேறு சமயம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த மக்களால் அனுப்பி வைக்கப்படுகின்றன என்பது உண்மையிலே இந்த நிகழ்ச்சி எவ்வளவு தூரம் நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் என்பதற்கு ஒரு மிகுந்த சாட்சியாக இருக்கிறது. ஆகவே அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு வருகின்ற பல்லாயிரக்கணக்கான நேயர்களுக்கு வணக்கம். டாக்டருக்கு வணக்கம்.
வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் நேயர்களே. உங்களை மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே என்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
டாக்டர், இன்றைக்கு நிறைய கேள்விகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளை பார்க்கின்ற போது முக்கியமாக எங்களுக்கு வந்திருக்கின்ற கேள்விகளின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கின்றேன். முதலாவதாக கடந்த வாரம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரம்டனிலே ஒரு அருங்காட்சியகம் என்று சொல்வதை விட ஒரு ஆர்ட்ஸ் சென்டருக்கு பக்கத்திலே அந்த பார்க்கிங் லோட்டிலே விநாயகருடைய சிலை கை உடைந்த நிலையிலே யாரோ கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் என்று ஒரு பரபரப்பான செய்தி எல்லா இடமும் எல்லா மீடியாவிலும், அதை கொண்டு வந்து வைத்தவர்கள் தயவு செய்து எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி கனேடிய அத்தாரிட்டி கேட்கக்கூடியதாக இருந்தது. பலருடைய கேள்வி என்னவென்றால், இப்படி சுவாமி சிலையை கொண்டு வந்து ரோட்டில் எறியலாமா என்று கேள்வி இருக்கிறது. இன்னொரு விடயம், தனிப்பட்ட முறையிலே நான் உணர்ந்து ஒரு விடயத்தை இதிலே சேர்த்துக் கொள்கின்றேன். அதிகப்படியாக இந்த கோயில் விளம்பரங்கள் இல்லையென்றால் கோயிலே ஒரு பூசையை பற்றி அந்த விவரங்களை அவர்கள் பிரிண்ட் பண்ணுகிற போது அதிலே அந்த ஆலயத்தினுடைய சுவாமி உருவங்களை நல்ல அழகாக அச்சிட்டு அதிலே தான் அவர்கள் அந்த விவரங்கள் எழுதுகிறார்கள். இந்த ஃப்ளையர்ஸ் வந்து பார்த்தால் எல்லா இடங்களிலும், சில இடங்களில் வந்து கால்களுக்கு கூட மிதிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது அதை எடுத்து கொஞ்சம் மேலே வைத்து போட்டு போகிற சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன. அதுபோல பார்த்தால் அநேகமாக பத்திரிகைகளிலே இந்த விளம்பரங்களை கொடுக்கிற போது பத்திரிகைகளிலே இந்த படங்கள் பெரிய அளவிலே பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த பத்திரிகைகள் சில பலசரக்கு கடைகளிலே பொருட்களை சுற்றி கொடுக்கிற போது கொஞ்சம் அசுஸ்தி என்று நாங்கள் நினைக்கின்ற பொருட்களை கூட சுற்றி கொடுக்கின்ற, உதாரணமாக சொல்ல போனால் நான் சொல்றது எவ்வளவு அந்த லாங்குவேஜ் சரியானு தெரியவில்லை.
மாமிச உணவுகள் கூட,
அதாவது முருகன் படத்தை முருகன் மீலோட நிற்கும் போது அதுக்குள்ள மீனை வச்சு சுற்றி கொடுக்குற இதெல்லாம் பார்க்கற போது அந்த பக்குவம் உள்ளவர்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் எங்களை போன்ற சாதாரண மக்களால் வந்து அதை பார்ப்பது மிகுந்த ஒரு கவலையாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் இந்த சிலை வணக்கம் என்பது கேள்விக்குரியதா என்றது என்னுடைய பர்சனலான கேள்வியா வந்தது. அது வந்து நாங்கள் இப்படி ஒரு சிலை மூலமாக வணங்குற போதுதானே இந்த பிரச்சனை வருது. சிலை இல்லை என்று ஒரு நிலவரம் வருகிற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. இறைவன் என்பவன் முக்கியமாக எங்கும் நிறைந்தவன் என்ற தோரணையிலே நாங்கள் வழிபட்டால் அந்த பிரச்சனை இருக்காது என்று சொல்லி நான் கொஞ்சம் இஸ்லாமிய ரீதியாக சிந்தித்து கூட பார்த்தேன். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்றேன் என்று. எனக்கு சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு இக்கட்டாக இருந்தது. வை வி ஆர் டூயிங் திஸ், ஏன் இப்படி கொண்டே காப்பிச்சிடு. சில வேளை இங்கே ஒரு படம் இருந்தது, நிறைய படங்கள் வந்து சேர்ந்துட்டது, நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரு சுவாமியிலே பத்து படம் வந்துட்டேன்னா சரி, பத்தே மட்டத்தில் வச்சிருக்க முடியாது, இடப்பற்றாக்குறை. அப்போ கொண்டே காப்பிச்சில் போடலாமா? இல்லை. அப்போ சில பேர் வந்து சில ஃபிளையர்ஸை கொண்டு வந்தாங்க, அளவாக எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நான் திருப்பி கொடுத்து விடுவேன். இன்னும் சில இருக்கிற சில பக்தர்கள் தாங்கள் வணங்குகின்ற அந்த சுவாமியையோ இல்லை என்றால் ஒரு ஞானியையோ அவர் சந்திக்கிற போது அதில் ஒரு படத்தை கொடுத்து அதுக்கு வாருங்கள் என்று கூப்பிடுற ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படி நிறைய சிலவேளை சேர்ந்துவிடும். அப்படி இதுக்கெல்லாம் என்ன வழி என்கிறது?
ரெண்டு விடயமாக இதை எடுப்போம். முதலாவதாக இந்த பிரிண்டிங் மீடியா மாஸ் பிரிண்டிங் எல்லாம் வந்து கடைசி ஒரு 100 வருஷத்துக்குள்ள வந்த விஷயம். அதுக்கு முந்தி இந்த வளமை கிடையாது. அதை வைத்துக் கொண்டு முதலாவதாக இந்த சிலையை பற்றி பார்ப்போம். இந்த சிலை வழிபாடு அல்லது உருவ வழிபாடு இப்ப இந்து மதத்திலே பலர் இந்து மத குறை கூறுகின்றவர்களோடு விமர்சிக்கின்றவர்கள் சொல்லுவார்கள், தே ஐடோல் வர்ஷிப்பர்ஸ். அதாவது நீங்கள் தமிழிலேயே சொல்லுவார்கள், குற்றம் சொல்லுவார்கள், நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களா? அவி ஐடோல் வர்ஷிப்பர்ஸ் என்று கேட்டால், எங்களுக்கு விக்கிரகங்களை நாங்கள் கடவுள் என்று வணங்குவதில்லை. அதாவது இந்த விக்கிரகங்கள் கல்லினாலும் மண்ணினாலும் செம்பினாலும் பித்தளையினாலும் உலோகங்களினாலும் மனிதனால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கின்றன. அது இட்ஸ் எ மேன்மேட். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தில் அழிவுண்டுதான். இவை உடையும் சிதையும் வளையும் உருகும் அழியும். இந்த விக்கிரகங்களுக்கு எல்லாம் உண்டு என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரியாக சில விக்கிரகங்கள், உதாரணமாக பானலிங்கம், ஸ்தால கிரகம், அது இயற்கையிலேயே கிடைக்கின்றது, ஆனால் அவற்றுக்கும் கூட வெடிப்புகள், பிளவுகள், அழிவுகள், சிதைவுகள் உண்டு. ஆகவே அந்த இந்து மக்களாகிய நாங்கள் எதற்காக இந்த அழியக்கூடிய விக்கிரகங்களை, அழியக்கூடிய பொருள்களில் அழிந்து சிதைந்து போகின்ற இந்த மானிடர் செய்கின்ற உருவங்களை கடவுள் என்று வழிபடுகின்றோம்? ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருவது இயற்கை தானே. இது பொதுவாக மற்ற மதத்தவர்கள் கேட்கிறார்கள், அது நல்லது கேட்பது. இரண்டு அவர்கள் சிந்திக்கிறார்கள், நம்மவர்கள் அதுபடி சிந்திப்பதில்லை என்று நினைக்கிறேன்.
கேட்கிறது மட்டுமில்ல, அது ஒரு கொஞ்சம் பிரச்சனையான கேள்வியாக,
அதாவது விமர்சனத்துக்குரியதாக, குற்றம் சாட்டப்படுவதாக கேட்கிறார்கள். அதாவது நீங்கள் இந்த பொம்மையை வச்சு வணங்குறீர்கள்,
வணங்குறீங்கள்
இந்த கல்லை வச்சு வணங்குறீங்கள், இது கடவுளாகுமா என்ற கேள்வி கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த சிலையிலே என்ன செய்கின்றோம் என்றால், முதலாவது ஒவ்வொன்றாக வருவோம். நாங்கள் அந்த எங்களுக்கு அந்த சிலை கடவுள் அல்ல, அந்த சிலையிலே நாங்கள் கடவுளை ஆவாகனம் பண்ணுகின்றோம் என்றால், வி ஆர் இன்வோக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், வி ஆர் இன்வைட்டிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் தட் டெய்டி. அதான் வேதங்கள் அதர்வ வேதத்தில் இருக்கி, ஏஹி அச்மானம் ஆதிஷ்ட அச்மாபவது தே தனு. தனு என்றால் இந்த உடம்பு, அந்த விக்கிரகத்தை சொல்கிறார். சுவாமி வேறும் இந்த விக்கிரகத்திலே நில்லும், இந்த விக்கிரகம் இந்த சிலை உமக்கு சரீரமாவதாக. இது வேதத்தில் இருக்கு.
டாக்டர், நீங்க சொல்றத நான் கொஞ்சம் அகதி பண்ண வேண்டியிருக்கேன். என்னன்னா, அண்மையில் வந்து லட்சுமி பூஜை பார்த்தேன். அந்த லட்சுமி பூஜையை செய்த ஒரு நம்பூதிரி அந்த இடத்துல சுவாமி படமோ சிலைகளுக்கு பதிலாக அவர் அந்த இடத்திலே சந்தனத்தாலே ஒரு 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 உருவத்தை வைத்து அதிலே அந்த லட்சுமியை ஆவாகனம் பண்ணி அந்த பூஜையை துவங்குறத நான் பார்த்தேன். நான் கேட்டேன், அப்ப என்ன இல்லை இல்லை இதுல வந்து நாங்கள் லட்சுமியை ஆவாகனம் பண்ணுகிறோம், ஆவாகனம் பண்றத
இல்ல. இது சிவலிங்க வழிபாட்டிலேயே நீங்கள் சென்ற முறை ஒரு குறை கேள்வி கேட்டிருந்தீர்கள், எத்தனை விதமான லிங்கங்கள்
இருக்கின்றன.
அந்த லிங்கங்களே சனிகலிங்கம். கனிகலிங்கம் என்றால் அந்த நேரம் பிடித்து வழிபட்டு பின்னர் விடப்படுகின்ற லிங்கம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்கனிகலிங்கம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த லிங்கங்களிலே அந்தந்த நேரம் அந்தந்த வழிபாட்டுக்காக நாங்கள் செய்யப்படுகின்ற லிங்கம், பூசித்தவுடன் விடப்படும் லிங்கமாம். ஆர்வனோட சைவமினாவளியிலே கேட்கின்றார், ஸ்கனிகலிங்கமாவது யாது, கணத்திலே தோன்றி மறவது மாதிரி கணம். கனிகலிங்கம் என்றால் பூசித்தவுடன் விடப்படும் லிங்கமா, நீங்க பூசித்து போட்டு கைவிட விட்டுடுவீங்க, அது பிறகு பாவிக்கிறது இல்லை. அப்ப கனிகலிங்கம் எத்தனை வகைப்படும், எப்படி எப்படி செய்யலாம்? மண், அரிசி, அன்னம், சூத்தினால லிங்கம், அன்னலிங்கம் என்று சொல்லுவார்கள், ஆத்து மணல், கோமயம் சாணியினாலே, இந்த பிள்ளையார் பிடிப்பித்து வைக்கிறோமே அது மாதிரி, ஒண்ணை, உருத்ராட்சம், சந்தனம், கூர்ச்சம், கூர்ச்சம் வந்தது தர்ப்ப புல்லு வச்சு, புஷ்ப மாலை, மாலையை கூட சுத்தி லிங்கம் மாதிரி வச்சு கும்பிட்டு விட்டுட்டு போகலாம், சர்க்கரை, மா என 12 வகைப்படும். 12 விதமான பொருள்கள் நீங்கள் அந்த நேர பூஜைக்கு இறைவனை ஆவாகனம் பண்ணி வழிபடுகிறீர்கள். பூஜை முடிந்தவுடன் ஜதாஸ்தான பிரதிஷ்டானம்,
பூஜை முடிஞ்சது
அஸ்பின் பின் பே ஆவாகிதம்
அது கூட
அஸ்வின் இந்த பிம்பத்திலே ஆவாகனம் பண்ணி வந்த அவரை என்ன என்ன பார்வதி சமேத பரமேஸ்வர ஜதாஸ்தானம் பிரதிஷ்டாபஜாமி உண்மையான இருப்பிடத்துக்கு திருப்பி போ.
அதை செய்த பாத்துக்க.
அது கடைசியா
அதே பூஜையில வந்து அந்த நம்பூதிரி வந்து லட்சுமியை திருப்பி அனுப்புகிறார்
சென்று வழியனை விருந்தினர். இதுதான் பூஜை. பூஜையில பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்டுக்கு கொடுக்குற உபச்சாரம். ஒரு அவசரமா வந்து வந்தா நாங்க வீட்டை வந்தோடனே என்ன செய்யறோம், வாருங்க இருங்க கொண்டு ஒரு டீ கொடுத்து அனுப்புகிறோம். இன்னொரு விருந்தினர் வந்தாருன்னு சொன்னால் வந்து இருந்து சாப்பிட்டு போங்கன்னு அனுப்புகிறோம். எங்களுக்கு லண்டன்ல இருந்த ஒரு மிஞ்சினர் வந்து அப்படியா, வாங்கோ போங்கோ உடுப்ப மாத்துங்கோ, மாத்தெடுப்பு கொடுக்கறோம், பாத்ரூம்ல கொண்டு வர்றோம், சோப் எடுத்து வைக்கிறோம், டவல் எடுத்து கொடுக்கறோம், எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்து வந்த பிறகு சாப்பாடு கொடுத்து இது கொடுத்து கொண்டே படக்கைய காட்டி இதுல தூங்குங்கள் என்று சொல்லுகிறோம். அப்படித்தானே அனுப்பி வைக்கிறோம். அதுதான் ஷோடசோபசார பூஷை. 16 உபசார இறைவனுக்கு, இறைவனுக்கு ஸ்நானம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அந்த ஒவ்வொரு முறையாக வரும். அவருக்கு முதல் வந்தவுடன் வந்து அவருக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கிறது. பாத்யம் சமர்ப்பஜாமி, அர்கியம் சமர்ப்பஜாமி கை கழுவ தண்ணி, ஆசமணியம் சமர்ப்பஜாமி வாயலம்பு தண்ணி, பிறகு அங்கால கொண்டு அவரை ஆசனத்தில் இருத்தி அதுக்கு அப்புறமாகத்தான் அவருக்கு மதுபர்க்கம் சமர்ப்பஜாமி என்றால் அவருக்கு ரிஃப்ரெஷிங் ஃப்ரூட் ஜூஸ். அந்த மது வந்தது வைனுக்கும் வரும், ஃப்ரூட் ஜூஸுக்கும் வரும், அப்ப ரிஃப்ரெஷிங் கொண்டு கொடுக்கிறோம். அதுக்கு பிறகுதான் சொல்றோம் சுவாமி வந்து குளிவுங்க. ஸ்நானம் சமர்ப்பஜாமி, பிறகு உடுப்படுத்து வைக்கிறோம், வஸ்திரம் சமர்ப்பஜாமி, பிறகு உபவீதம் சமர்ப்பஜாமி பூநூல், பிறகு ஆபரணம் சமர்ப்பஜாமி, பிறகு சென்ட் கந்தாந்தாரஜாமி அப்படி வருது, பிறகு குங்குமம் கந்தஸ்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பஜாமி, அதுக்கு பிறகுதான் அவருக்கு என்ன செய்யறோம், புஷ்பானி பூஜாமி புஷ்ப மாலைகளால அலங்கரிச்சு அவருக்கு அலங்காரம் செய்யறது, ஆபரணம் அலங்காரம் கொடுக்கிறது. அதுக்கு பிறகு அவருக்கு என்ன செய்யறோம், நாங்க கீதம் சமர்ப்பிக்கலாம்,
இசை
இசை அந்த நாட்டியமா அதை கொடுக்கறது. அதுக்கு அப்புறத்தான் மறந்திருந்து என்ன போட்டு அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன சொல்றோம், நாங்கள் அவருக்கு நாங்கள் இது நைவேத்தியம் கொடுப்போம். நைவேத்தியம் கொடுக்கும் தூபம் காட்டி, தூபமாக்ராபஜாமி தீபம் சந்தர்ஷயாமி தீபத்தை காட்டி, தூப தீபத்தை காட்டி போட்டு அதற்கு அப்புறமாக அவருக்கு இந்த நைவேத்தியம் வைப்போம். நைவேத்தியம் வச்சவுடன் நைவேத்தியத்துக்கு பிறகு தாம்பூலம், அது இம்பார்ட்டன்ட்ரிக்கிறார்கள், வாய்நாறனாரா கிணவர்
திரிப்பார்கள்,
தாம்பூலம் போட மாட்டார்கள் இல்லையா. அது உண்டு. இரண்டாவதாக சுவிங்கம் மட்டும் வாயில சப்பி கொண்டிருப்பார்கள், அதுக்கு பல்லுக்கு வர செலவழிக்க. தாம்பூலம் எங்களுடைய மங்கள பொருள்கள்லேயே உண்டு.
ஆனா டாக்டர், தாம்பூலத்தால வந்து சில நோய்கள் ஏற்படும்,
புற்றுநோய் வருவதாக சொல்லுகிறார்கள். ஆனா தாம்பூலத்தால புற்றுநோய் வருவதாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. தாம்பூலத்துடன் சேர்த்து சாப்பிடுகின்ற புகையிலை போன்ற பொருட்கள் அது இருக்கின்றன. புகையில எல்லாம் புதுக்க வந்தது, கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வந்தவரைதான் புகையில மிளகாய் எல்லாம் எங்களோட நாட்டுக்கு வந்து சேர்ந்தது. அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் வந்து அங்கே இருந்தது, பிறகுதான் அங்கால வந்தது. எங்களுடைய பாரம்பரியத்திலே புகையில கிடையாது, எங்களுடைய பாரம்பரியத்திலே மிளகாய் கூட கிடையாது. அன்றைக்கு மிளகாய் கரையில மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி அந்த தாம்பூலத்துல வந்து அவர்கள் அதுக்கு ஆகமங்கள்ல சொல்லப்படுற பெயர் முகவாசம், அதாவது வாய் மணக்காமல் நாட்டம் இல்லாமல் இருப்பதற்காக. அதுக்கு முக்கியமாக தாம்பூலத்துக்கு போடப்படுகின்ற பொருள்கள்ல இன்றைக்கு வெத்திலவாக்கத்தை நாங்க வாக்குறோம். அதுல பச்சைக்கற்பூரம், வெத்திலை, பாக்கு, குங்குமப்பூ இப்படி நிறைய வாசி, கராம்பு, ஏலம் என்று அதுக்கு ஏராளமான பதார்த்தங்கள் இருக்கின்றன. தாம்பூலம் மடிப்பது 64 கிளைகள்ல ஒரு கிளை. இதையும் அதீதமாக பாவித்தால் கூடாது, பால் ஆரோக்கியமானது, பாலை அதிகமாக பாவித்தால் கொழுப்பு வருகிறது. அதே மாதிரிதான் தாம்பூலம், தாம்பூலத்தை வாயிலே அடக்கி வைத்திருத்தல் தான் கூடாது. ஆகாரத்துக்கு பின்னர் தாம்பூலம் சாப்பிடுவது ஜீரணத்துக்கு நல்லம், சமிபாட்டுக்கு நல்லம். மற்றது தாம்பூலத்திலே சிறிதளவு சுண்ணாம்பு சாப்பிடுறது, அதனோட கல்சிய சத்து கிடைக்கிறது. வெத்திலையிலே விட்டமின் சி இருக்கிறது, இரும்பு சத்து இருக்கிறது, வாய்நாட்டம் போகணும். ஆகவே சாம்பாலம் ஒரு முறை இருமுறை வாயிலே போட்டு அதை முடிந்த பிற அலசி துப்பி விடுவதனால இந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா அதே அடக்கி வச்சிருந்து அதனுடைய நித்திரை கொண்டு அதனோடையே சீவிக்கிறாக்களுக்கு அதனால பாதிப்புகள் வரக்கூடிய இதுகள் இருக்கின்றது. மற்ற துறவிகள், பிரம்மச்சரிகளுக்கு தாம்பூலம் கிடையாது, துறவிகளுக்கு தாம்பூலம் கிடையாது. பிரம்மச்சரிகள் துறவிகளுக்கு கராம்பு ஏலம் போன்ற பொருட்களை முகவாசத்துக்கு பாவிக்க வேண்டும். கராம்பு ஏலம் துறவிகள் சன்னியாசிகள் வந்தால் சாப்பாட்டுக்கு பிறகு கராம்பு அல்லது ஏலக்காய் சப்ப கொடுப்பார்கள். ஏனென்றால் வாய் நாட்டு மிகவும் மற்றவர்களை தூரத்தள்ளுகின்ற ஒன்று. ஆகவே துறவியும் அதிலே கவனம் எடுக்க வேண்டும். இஸ் அ பர்சனல் ஹைஜீன்.
அற்புதமானது
திருமணமான ஆட்களுக்கு அதை ஒரு கட்டாயமாக வைத்தார்கள். திருமணமானர்கள் தான் தாம்பூலம் போடலாம் என்று வைத்தார்கள். ஏன்னா பர்சனல் ஹைஜீன் ஒன்லி மட்டுமல்ல, இது செக்ஷுவல் ஹைஜீன் அதான் அங்க இருக்கிற தாம்பூலம்.
கராம்பு அதிகம் பாவிக்க கூடாது அப்படின்னு இருக்க,
கராம்பு தைலம் வந்து பல்லுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல. இன்றைக்கும் டென்டிஸ்ட் வந்து கராம்பு தைலம் பாவிக்கிறார்கள், ஃபில்லிங்ல எல்லாம் பாவிக்கிறார்கள், அவனுக்கே அந்த ஆரோக்கியத்துக்கு அந்த இது இருக்கின்றது. மறுபடியும் அடுத்ததாக ஆரோக்கியத்துக்கு பல்லு தந்த சுத்தி என்று ஆரம்பனாவுடைய சைவ வினாவுடலே இருக்கின்றது. எப்படி பல்லு மினுக்க வேண்டும், கையால மினுக்கப்படாது, பிரஷால தான் மினுக்க வேணும். அந்த காலத்துல பிரஷ் வந்து குச்சி,
குச்சி இவ்வப்பங்குச்சி ஆலங்குச்சி.
அது மட்டுமல்ல, பல்லை கழுவி விடுறல் 16 முறை இடப்புறமாக கொப்புளிக்க வேண்டும் என்றும் போட்டிருக்கிறார்.
இடப்புறமாக
இது நித்திய கர்மவியல்ல, வரும் 16 முறை கொப்புளித்தால் அதுல இருக்கிற சிறு சிறு துணிக்கைகள் எல்லாம் போய்விடும். போய்விட்டால் அங்க வந்து உங்களுக்கு பல்லிலே இடுக்குகளிலே சேர்ந்து இந்த பல் நோய் வருகின்ற தன்மைகள் எல்லாம் இல்லைத்தானே. அதான் அந்த அதன்படி செய்து வந்தால் அந்தந்த காரியங்களை அந்தந்த முறைப்படி செய்து வந்தால் இந்த
விதமான உபச்சாரத்துக்கு போறோம்.
தந்த சுத்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உபச்சாரத்துல இவ்வளவும் செய்து தாம்பூலம் கொடுத்து அதை முடித்து கற்பூர ஆராதனை செய்து கடைசியாக கற்பூர நீராஞ்சனம் செய்து கடைசியாக திருப்பி அனுப்புகிறோம் ஒரு கெஸ்டை. இன்றைக்கு உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து உதாரணமாக குயின் அங்கிருந்து வந்தால் அல்லது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்தால் எப்படி நாங்கள் வரவேற்று எப்படி அவர்களுக்கு எல்லாத்தையும் இருப்பிடம் படுக்கை வஸ்திரம் எல்லாம் கொடுத்து எல்லாம் உபச்சரித்து திருப்பி எப்படி அனுப்புகின்றோமோ அதே மாதிரி இறைவனை அந்த விக்கிரகத்திலே ஆவாகனம் பண்ணி இன்வோக்கிங் அண்ட் இன்வைட்டிங் தி பிரசன்ஸ் ஆல்மைட்டி காட் இன் தட் ஸ்டாச்சு. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும்.
இருக்குதுலையா
எழுந்தருளும், இதுதான் அவன் திருவுரு, இதுதான் அவன் என்றுதான் அதை வழிபடுவன். இது மாணிக்க வாசகர் சொல்றார், இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்படியான அந்த வழிபாடு இருக்கின்றது. எங்களுக்கு சொன்னேன் முந்தி இந்த வீடுகளில் நாங்கள் தேவாரம், இது முதலாவது ஆவாகனத்தில் தேவாரங்கள் திருமுறைகள் பாடும் பொழுது தொடங்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லி தொடங்க வேண்டும், முடியும் பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்க வேண்டும். அது பார்த்தோம்,
நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கிறது. துவங்கும் போது சொன்னா காணுமா அல்லது
முடிக்கிற பொழுதும் திருச்சிட்டம்பலம் சொல்லி முடிக்க வேண்டும். அழகரை நம பார்வதிப்பதையே தொடக்கத்திலையும் சொல்லலாம், முடியும் பொழுது நிச்சயமாக சொல்ல வேண்டும். இது எங்களுடைய கோஷம் என்னென்று கேட்டால், சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமணத்திலே மகாவிஷ்ணு இந்த அழகர நம பார்வதிப்பதையே சொல்லுகின்றார். அப்ப தேவர்கள் அதற்கு அழகர மகாதேவா என்று பதில் கோஷம் போடுகின்றார்கள். இது ஸ்காந்த புராணத்திலே இருக்கின்றது. ஆனபடியினாலே எங்களுக்கு அது பாரம்பரியமா வந்ததுண்டு. இன்னைக்கு சில பேர் போட்டியோ நமச்சிவாய புதுக்க புதுக்க இன்பமே சூழ எல்லாரும் வாழ்க என்றெல்லாம் புது புது வாக்கியங்கள் வந்தாலும் எங்களுக்கு பாரம்பரியமாக வந்த கோஷம் அழகர நம பார்வதிபதி. நாங்கள் பொதுவாக கூட்டத்தில் கன நாள் கன பேர் பேசினால் அரவாசி பேர் தூங்கி வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எழுப்புவதற்காக அழகர நம பார்வதிபதியே சொன்னால் முடியும் பொழுது அதே மாதிரி கோவிலேயும் கூட என்ன நடக்கிறது, கட உள் என்ற தமிழ் சொல்லிலே கட சக உள்
கடந்து நிற்போம்.
கட என்றால் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும், ஓல் பெர்சிவ் அண்ட் பியோண்ட். அதுதான் விண்ணுறைந்து மண்ணுறைந்து மிக்காய் விளங்கொழியாய் விண்ணுறந்து எல்லை இலாதானே என்று சொல்லுகின்றார். அதான் ஆல் பர்வர்சிவ் லார்ட். இது சொல்றது காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி காட். தி காட் இஸ் ஆல் பர்வர்சிவ் அண்ட் பியோண்ட். இதைத்தான் புருஷ சூத்தம் சொல்லுது. சகஸ்ட சீர்ஷ சகஸ்ட்ராட்ச சகஸ்ட பாத் சீர்ஷண்டா சிரசு அர்ச்சமெண்டா கண் பாத்தண்டால் பாதம் ஆயிரக்கணக்கான பாதங்கள் இறைவனுக்கு காஸ்மிக் லோட பார்க்கிறோம், எல்லாம் இறைவனுடைய வடிவமா பார்க்கிறோம். இதைத்தான் ஸ்ரீருத்ரமும் சொல்லுது. கொல்லக்காரர்களின் தலைவருக்கு நமஸ்காரம், வழிப்பறை திருவிழர்களின் தலைவராக உள்ள நமஸ்காரம், எஜமானனின் வயரிலேயே தானியங்களை திருவோடும் தலைவராக உள்ளவருக்கு நமஸ்காரம், எல்லாரும் அவர்தான். The cosmic form. There is no exception. இதுதான் இந்த ஓல் பர்பஸ். இந்த கட அடுத்தது என்ன இருக்கு, உள், எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் இருப்பவர் அவர். வித்தின் ஆல். அதுலேயும் மிக நுண்மை, எல்லா சடப்பொருட்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் எல்லா ஆன்மாக்கள் உயிர்களுக்கு உள்ளே உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறார். உயிருக்கு உயிராக ஹி இஸ் த லார்ட் ஆஃப் திஸ் ஆல். இஜமானன், இஜமான நாம் விமலா கண்டால், இஜமானன் என்றால் உயிருக்கு எசமான், அவர் உயிருக்குள்ளே இருக்கின்றார். அதைத்தான், அவர் ஒருவரையும் பிரிய மாட்டார். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும், பிரிந்தால் இந்த உடம்பு சவம், பிறகு இன்னொரு உடம்பு எடுக்கும். ஆனால் உயிரை விட்டு இறை பிரியவதே இல்லை. அதான் அவருக்கு பெயர் பிரான், பிரியான் என்பதால் அவருக்கு பெயர் பிரான். இதைத்தான் மாணிக்கவாசகர், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு இமை பொழுது கூட என் நெஞ்சு, நெஞ்சு என்பது இங்கே அந்த உயிரை குறிக்கின்றது. நீங்காதான் தாழ்வாழ்க, அவர் அங்கே உள்ளுக்கு இருக்கிறார். இதுதான் இறைவன், இறைவனுக்கு இதுதான் டெபினிஷன். யார் கடவுள் என்று கன பேர் கேட்கிறார்கள். இந்த கட உள்ளண்ட தமிழ் சொல்லுக்கு இணையான சொல்லு வேறு எந்த பாஷையிலேயும் இல்லை என்று பல மொழிகளில் வித்தகராயிருந்த தனிநாயக மடிகள், தனிநாயக மடிகளாக இருந்தார் இல்லையா, அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் நெடுந்தீவன் நினைக்கின்ற அவருடைய இடம், அவர் முதலாவது தமிழராட்சி மகாநாட்டை மலேசியாவில் நடத்துகிறார், பெரிய தமிழறிஞர், கத்தோலிக்க துறவி. அவர் சொல்லுகின்றார், கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான தனி தமிழ் சொல், அந்த சொல்லுக்கு இணையான சொல்லு எந்த மொழியிலையும் இல்லை, சமஸ்கிருதத்திலே வேறு ஒன்றிலையும் இல்லை. அந்த கடவுள் என்ற சொல்லு இந்த டெபினிஷன், டெபினிஷன் ஆஃப் கடவுள், யார் ஃபில் பண்ணுகிறாரோ அவர் கடவுள். ஆல் பர்வர்சிவ் அண்ட் பியாண்ட் அண்ட் விதின் த ஆல் அண்ட் அஸ் அ லார்ட் ஆஃப் தி சால்ஸ். அப்ப இதுதான் கடவுள். எங்களுடைய கோயில் பூசையில் என்ன செய்கிறோம் என்றால், இந்த கொஸ்மிக் லார்ட் என்று சொன்னேன், ஆல் பர்வர்சிவ் அண்ட் பியாண்ட், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கா விலங்கொழியா எண்ணிறந்து எல்லையிலாதானே மின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் சொல்ல முடியாது. யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருமை ஒன்றதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனே. ஐ டோன்ட் நோ த ரூட்ஸ், ஐ டோன்ட் நோ த நேம், ஐ டோன்ட் நோ த ஹிஸ் க்ளோ எக்ஸ்டென்ஷன் an expansion. இது திருமந்திரத்தில் சொல்றார் திருமுடர். அந்த கொஸ்மிக் லோட இன்வைட் பண்றதுதான் கோயில் பூசை ஆவாகனம், கோயில்ல அதான் நடக்குது.
இது இப்ப நான் டாக்டர் நான் நினைக்கிறேன், பல்வேறு மதங்களாலும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களாலும் இந்து மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களாலும் மிக மிக தவறாக புரிந்து கொள்ளப்படுற இந்த இந்த சிலைதான் கடவுள்.
அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த சிலை அந்த கோயிலில் என்ன செய்கின்றோம், அந்த கொஸ்மிக் லோடு அங்கே இன்வைட் பண்ணுறோம், ஆவாகனம் பண்ணோம், இன்வோக் பண்ணுகிறோம், இன்வைட் பண்ணுகிறோம் ஃபார் தட் டைம், ஃபார் தட் பூஜா டைம். அதற்கு பிறகு பூஜை உபச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை திருப்பி வழி அனுப்பி வைக்கின்றோம், அது கோயில் பூஜை. வீட்டிலே பூஜை செய்கின்ற பொழுது அங்கே மட்டும் மாறி, அதை சொல்றது ஆன்மார்த்த பூசை. வீட்டு பூசைக்கு சரியான இந்து மத சொல்லு ஆன்மார்த்த பூசை என்றால், ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற கடவுளை கொண்டு வந்து பூஜை செய்கிறது, கொஸ்மிக் லோடே அல்ல. வீட்டு பூசைக்கு பெயர் ஆன்மார்த்த பூசை, ஆன்மாவில் இருக்கிற லோட் ஆஃப் தி சோல். அவர் உள்ளுக்கு இருக்கிறவரை முன்னால் இருக்கிற விக்கிரகத்தில் சிலையிலே ஆவாகனம் பண்ணி திருப்பி அவரை உள்ளுக்கு எழுந்தள்ள பண்ணுவதுதான் வீட்டிலே செய்கின்ற ஆன்மார்த்த பூஜை. பார்த்தீர்களா, கோயில் பூஜையிலிருந்து வீட்டு பூசை எடுக்கக்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வெளியிலே கடவுளை தேடுவதிலிருந்து உள்ளுக்கே கடவுளை காட்டுவதாக அப்படி ஒரு எவல்யூஷனுக்கு கொண்டு போகுது. புரிந்ததா? இப்ப அதான் அந்த ஆவாகனம் வீட்டில்.
இதுதான் அந்த திரு விளக்கு காட்டுகிற போது முதலில் அந்த இதயத்தை தங்களுக்கு தாங்களே காட்டிக்கொள்ற முறை நான் சில இடங்கள்,
ஓ அது சிவோகம் பாவனை, அது இருக்கிறது தனக்கு சிறசிலை வைத்து, அது எங்களுடைய எங்களுடைய தன்னுடைய சிறசிலை பூ வைத்து தன்னை தன்னிலை இதாக வைத்து தன்னை ஆலயமாக பாவித்து தன்னை சிவனாக பாவித்து செய்கின்ற பூஜை அது இருக்கின்றது. அது எல்லா ஆகம மரபிலையும் அது இருக்கிறது. நீங்க கோயில்களில் பார்த்தா தெரியும், ஐயர்மார் எல்லாம் பூஜை பண்ணுகிற பொழுது நேரத்தில் அவர்கள்லாம் தங்களுக்கு தாங்களே அந்த பூ வைத்து செய்கின்ற பூஜை இருக்கின்றது. மற்றது அந்த இதிலே இருந்த அக்னி சிவாக்னியை மூட்டுகின்ற பொழுது கூட அந்த பிராணன் வந்து எங்களுடைய பிராணன் மூச்சு கூடாத கொடுக்கின்றோம். என்ன சொல்றது, பஞ்ச புராண பாராயணம் தேவார வந்த அஞ்சு புராணங்களும் படிச்சு போட்டு முன்னுக்கு திருச்சிட்டம்பலம் பின்னுக்கு திருச்சிட்டம்பலம் சொல்றமை, நாங்கள் கல்லையும் மண்ணையும் உடைகின்ற பொருள்களையும் கடவுள் என்று எண்ணி வழிபடுவதில்லை, அவர்களெல்லாம் அழியும் பொருள்கள், ஆனால் அந்த ஊடகமாக பாவித்து அவனை வழிபடுகின்றோம். அடுத்ததாக தி ஆல்மைட்டி காட் God is beyond our comprehension. புணவமிலா புண்ணியனே கூர்த்த மெஞ்ஞானத்தால் உணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே. கூர்மையான ஞானம் உள்ளவர்களால நோக்கி அறியப்படுகின்ற அநோக்கில கூட அறியவன், அப்படிப்பட்டவன் அவனை கொண்டு வந்து எப்படி நாங்கள் கும்பிடுறது? அதுதான் சொல்றது, வித் இஸ் ஆல் மைட்டி ஆல் பர்வர்சிவ் அண்ட் ஆல் பவர்ஃபுல் ஆல் மைட்டி லோட நாங்கள் பர்சனிஃபை பண்ணுகின்றோம். வி சாலிடிஃபை த காட். அந்த இடத்துல அந்த இடத்துல கடவுள் எங்களுக்கு வருகிறார், நாங்க நினைத்த உருவத்திலே அந்த இடத்திலே வருகின்றார். அதுதான் அங்க இருக்கிறது. உதாரணமாக சொல்லுவாங்க, இது இந்த பக்தனுடைய பக்தி இறைவனை அதை உருவமாக்குகிறது. அந்த உருவத்திலே அவர் இறைவனை அவனுக்கு காட்சி செய்ய வைக்கிறது. பிரமண மகரிஷி சொல்லுவார், உன்னுடைய மனத்தினுடைய இதாலே அங்கே அந்த இது தோன்றுகின்றது, அந்த உருவம் வருகின்றது என்று சொல்லுகின்றார். உதாரணம் ஒரு கதை இருக்கின்றது. ஒரு முறை துர்வாச முனிவர் அங்கால இருக்கின்றார், ஜமுனை ஆறு பெருகி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் இதுவரை சொல்றார், அங்கே துர்வாசர் பசியோடு இருக்கிறார், சாப்பாடு கொண்டே கொடுத்துட்டு வாண்டு அனுப்ப. துர்வாசனர், ஆறு பெருகுது என்னென்ன போறது, சாப்பாடை கொண்டு போய்க்க சொல்லு, நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணர் இருந்து வருகிறேன், வழிவிடு என்று சொல்லி அது வழிவிடுமெண்டு. இவரும் சரி என்று போய் ஆத்தங்கரையில் கிருஷ்ணரா 16108 ராணிகளை வைத்திருந்த கிருஷ்ணர் சொல்லுகின்றார், இவர் போய் நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் வந்து வருகின்றேன், ஜமனையே வழிவிடு கண்ட வழிவிட்டுதான் அங்கால போட்டார். திருவாச முனிவருக்கு சாப்பாடு வைக்க அவர் பெரிய பேரம்பா தூக்கி கொண்டு போனவர் நின்று அவ்வளவும் சாப்பிட்டு ஊப்பம் விட்டுட்டு அப்படி சரிகிறார், சுவாமி நான் போக வேண்டும், விடதாருங்கள் சென்று வா. ஆறு ஓடுது சுவாமி, ஜமனை ஆறு பெருகைய ஓடுது, எப்படி அந்த பக்கம் போவது கேட்டேன். நித்திய விரதனான துருவாசரிடமிருந்து வருகின்றேன் வழியிடும் என்று சொல்லு, ஆறு வழிவிடும் என்று சொன்னார். இவர் நித்திய விரதன், இப்பதான் சாப்பிட்டு ஓப்பம் விடுறார், நித்திய விரதனானிருந்து வருகிறேன் வழிவிடண்ட, ஜமுனு ஆறு வழிவிட்டது, உத்தவர் இஞ்சால வந்து சேர்ந்துட்டார், கிருஷ்ணரன் வந்து எல்லாம் முடிஞ்சதா என்று சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது கிருஷ்ணரிடம் இந்த சந்தேகத்தை கேட்கின்றார். அந்த ஆறு, நீங்கள் நித்திய விரத நித்திய பிரம்மச்சாரி என்று உங்களை சொல்லுவீர்கள், ஆறு வழிவிடுகுது, 16108 மனைவி அங்க பார்த்தா சாப்பிட்டு வேப்பம் விட்டுட்டு நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்ற, நித்திய விரதர் என்று சொல்றார். இது என்ன, கிருஷ்ணர் சொன்னாராம், இந்த முன்னுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் இல்ல, உன்னுடைய நம்பிக்கை இருக்குதானே, உன்னுடைய பக்தி, உன்னுடைய நம்பிக்கை ஆர்டே வழிவிடுகின்ற அந்த வார்த்தைக்கு தான் ஆறு வழிவிட்டதை தவிர, நீ முன்னால சொன்ன நித்திய பிரம்மச்சாரியான கிருஷ்ணன் என்ற வார்த்தைக்கோ, பின் அதற்கு வரும்பொழுது சொன்ன நித்திய விரதரான துர்வாசன் என்ற வார்த்தைக்கோ அல்ல, உன்னுடைய வார்த்தைக்கு ஆறு வழிவிட்டது. That's a personifying the God. You invite the presence of the God. You invoke the presence of out of your faith and your devotion. It's you give the life to the stone. You give the life to the God. அதான் சொல்றாங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். கொண்டாடும் என்றால் என்ன? You have to entertain. Then they will come. Right. If you don't entertain, they won't come to your side. இதுதான் அதுண்ட சீக்ரெட்.
பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்.
அப்ப இந்த நிலையில இந்த சிலைகள் இப்படித்தான் இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும், இந்த சிலைகள் சனிகலிங்கத்தை விடுற மாதிரி ஆவணி சதுர்த்திக்கு இந்தியாவில பார்த்தா பெரிய பிள்ளையார் சிலை எல்லாம் செய்து போட்டு கொண்டே கடலுக்கு குளத்துக்கு இறங்கி விடுவார்கள், கடைச்சி விடுவார்கள். தசரா ஆண்டு வட இந்தியாவில 10 நவராத்திரி கொண்டாடத்தை கொண்டாடி 10 பெரிய அம்பாள் சிலை செய்து வழிபட்டு ஒவ்வொரு ஊராக கொண்டே கடலுக்கு கரைச்சி விடுவார்கள். இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கரைக்கிறதுக்கு ரீசன் இதுக்கு அப்பால இறைவனை காண்பதற்கு. கோவில்களிலே பின்னப்பட்ட விக்கிரகங்கள் வழிபடுவதில்லை,
அதாவது உடைந்த பழுதடைந்த,
எவ்வளவு 1000 வருஷமாக இருக்கட்டும் அந்த விக்கிரகத்துக்கு சேதம் வந்தால் வழிபடுவதில்லை.
திருத்தி போவீங்களா? திருத்தி
இல்லை, ஆகம விதிகளிலே இல்லை.
உச்சவமூர்த்தி திருத்தலாம்,
விதி உச்சவமூர்த்திக்கு திருத்தலாம், ஆனா மூலஸ்தான மூர்த்திக்கு இல்லை. உற்சவமூர்த்திக்கு திருத்தலாம் அதில் இருக்கின்றது, ஆனால் மூலஸ்தான மூர்த்திக்கு கிடையாது. அப்போ ஒரு இதில் வந்து திருக்கேதீஸ்வரம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் உள்ள பாடல் பெற்ற சம்பந்தர் சுந்தர பாடின திருதலங்களில் கொண்டு மன்னாரில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இந்த திருக்கேதீஸ்வரம் போத்துக்கேஷர்கள் வந்து மதமாறத்தினால அழித்து காடுகறி போயிருந்ததை ஆறுமுக நாவலர் அங்கே ஒரு தேன் பொந்து இருக்கின்றது, மாந்தையிலே ஒரு தேன் பொந்து இருக்கின்றது என்று சொல்லி, அதுக்கு பிறகு சேர் வை கந்தையா வைத்தியனான் முயற்சியால 40 நிலத்தை அரசாங்கத்திலிருந்து வேண்டி பிறகு அதை காட்ட கிளிய பண்ணி எல்லாம் பார்த்தா பழைய கோயில் இருந்த இடமெல்லாம் எடுத்து பழைய சிவலிங்கமும் கண்டெடுத்தார்கள். அந்த பழைய சிவலிங்கம் சிதைப்பட்டிருந்தது, பின்னப்பட்டிருந்தது, வெட்டுப்பட்டு இருந்தது. அதை இன்றைக்கும் அங்கே சில கோயிலில் வைத்திருக்கிறார்கள், மூலமூர்த்தியாக அல்ல, வெளியிலே வைத்திருக்கிறார்கள். சிதைவுபட்டால் பொதுவாக கடலிலே போடுவார்கள், அந்த காலத்திலே அதான் செய்கிறது, வழிபடுவதில்லை. அதான் முறை. அப்ப இவங்களுக்கு அந்த அதனால இந்த பிரம்டன்ல கொண்டே இந்த பின்னப்பட்ட சிலை வைக்கிறதால இந்து மதத்துக்கு எந்த விதமான தாக்கமும் எதுவும் இல்லை. உண்மையாக விக்கிரக வழிபாட்டின் நன்மையை புரிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். பொதுவாக இந்தியாவில் ஒரு மரபு இப்படிப்பட்ட செய்யப்பட்ட பல சிலைகள் மியூசியத்தில் கூட இருக்கின்றன. அழகான விஷ்ணுமூர்த்தங்கள் கூட மியூசியத்தில் இருக்கின்றன. இப்படி ஒரு விஷ்ணுமூர்த்தம் நான் பார்த்து மிக அழகான விஷ்ணுமூர்த்தம் கால் விரல் உடைந்திருக்கின்றது, அதுக்கு பூஜை இல்லை. அப்படி அந்த விதமாக இதை அப்ப அது சரியான முறையிலே தொடர்பு கொண்டு வைத்திருக்க வேண்டும், அது வேறு விடயம். ஆனால் விக்கிரகங்கள் இப்படி வெளியில் போடுவதனால இந்து மதத்துக்கோ எங்களுடைய இந்து கடவுளர்களுக்கோ அல்லது எங்களுடைய தமிழ்நாட்டில் எந்த விதமான தாழ்வோ இதுவோ இல்லை.